நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஓட்டிசத்தால் பலரும் பாதிக்கப்படுகின்ற பின்னணியில் இது தொடர்பில் சிட்னிவால் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் மித்ரன் குமாரசாமி அவர்களுடன் உரையாடுவோம். மருத்துவர் மித்ரன் குமாரசாமியுடனான நேர்காணலின் நிறைவு பாகம் இது.
பல பெற்றோருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வி டாக்டர், அதாவது ஒரு பிள்ளையின் அந்த ஓட்டிசம் அளவை நீங்கள் ஸ்பெக்ட்ரமாக பிரிப்பீர்கள் இல்லையா, இந்த அளவில் அந்த பிள்ளைக்கு இருக்கிறது என்று. இப்போ அந்த ஒரு பிள்ளையின் ஒரு ஸ்பெக்ட்ரம் நீங்கள் 2 என்று கொடுத்திருந்தீர்கள் என்றால், அந்த பிள்ளை வளர வளர அந்த ஓட்டிசத்தின் அளவு அல்லது அதன் பாதிப்பு அதிகரித்து கொண்டே செல்லுமா டாக்டர், இல்லாட்டி குறையுமா, என்ன நடக்கும், அப்படியே இருக்குமா?
அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இந்த முக்கியமான வித்தியாசம் பிள்ளைகளுக்கும் முதிர்ந்தோருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், இந்த மூளையின் விருத்தி பிள்ளைகளிலே இன்னமும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எனவே வெவ்வேறு ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், க்ரோஸ் மோட்டோ, ஃபைன் மோட்டோ, சோஷியல் டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட் எல்லாம் இன்னமும் விருத்தி அடைந்து கொண்டு இருக்கிறபடினாலே எவ்வாறு அது அடுத்த படிக்கு போகும் இந்த டயக்னோசிஸ் பிறகு என்றது பல காரணங்களிலே தாங்கி இருக்கிறது. உதாரணமாக நேச்சுரல் கெப்பாசிட்டி, அதாவது சாதாரணமாக இந்த பிள்ளைக்கு இருந்த பொட்டென்ஷியல் எவ்வளவு என்பதிலேயே தாங்கி இருக்கிறது. நாங்கள் கொடுக்கிற இன்டர்வென்ஷன், அதாவது சிகிச்சை முறைகளும் சிகிச்சையின் ஃப்ரீக்குவன்சியும் அதுக்கு ஒரு இன்னொரு காரணமாக இருக்கிறது. அத்தோடு ஃபேமிலி சிச்சுவேஷன், அதாவது அந்த சிகிச்சையின் அடிப்படைகளை எவ்வளவுக்கு அதை கொடுக்கலாம், வீட்டிலே கொடுக்கக்கூடியதாக பெற்றோருக்கும் சகோதரருக்கும் இருக்கிறதையும் தங்கி இருக்கிறது. ஆனா உங்களுடைய கேள்வி என்னென்றால், இது தீவிரம் அடையுமா குறையுமா என்றதுதான் எங்களுடைய கேள்வி. ஒவ்வொரு பிள்ளையும் வித்தியாசமா இருக்கலாம். லெவல் 2 என்று இருந்த பிள்ளை லெவல் 3 மாறலாம். ஏனென்றால் 3 வயசுலயே கதைக்க வேண்டிய பிள்ளை சில காரியங்களை எதிர்பார்ப்போம் ஸ்பீச் தெரபிஸ்ட் அசஸ் பண்ணும் பொழுது. 5 வயதுலேயே நாங்கள் வேறு வித்தியாசமான ஒன்றை நாங்கள் எதிர்பார்ப்போம். அந்த கட்டத்திலே லெவல் 2 என்று இருந்தது லெவல் 3 மாறலாம். அதே போல மற்ற மாதிரி பின் குறைந்தும் போகலாம். அதாவது தெரப்பியாலே அந்த பிள்ளையினுடைய செவரிட்டி ஆஃப் த டயக்னோசிஸ் குறையலாம். அதாவது சில ஆற்றல்கள் முன்னேறி இருக்கலாம். எனவே அது கூட தீவிரமடையலாம் குறையலாம். ஆனால் பொதுவாக சொல்ல போனால் ஆட்டிசம் அடிப்படை பிரச்சனைகள் the core symptoms பூர்ணமாக ஒரு நாளும் போகாது.
வேறு ஏதாவது நோய்கள், குறிப்பாக தீவிரமான நோய்களோ அல்லது வேறு நோய் நிலைமைகள் இந்த ஓட்டிசம் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடுமா, அதை பற்றி சொல்லுங்கள்.
அதை நீங்க கேட்கிற கேள்வியின் முக்கியமான சொல் என்னென்னா co-occurring conditions of autism. 3/4 of the children இந்த ஆட்டிசமோட இருக்கும் பொழுது அவர்களுக்கு வேற ஒரு சைக்காட்ரிக் ஆர் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கலாம். நான் சைக்காட்ரி என்று சொல்ல பார்க்க கூடாது, அது ஒரு தெளிவுக்காண்டி அந்த சொல்ல பாவிக்கிறேன். இந்த co-occurring condition வெவ்வேறு கட்டத்திலே எங்களுக்கு அது வெளிப்படலாம். சில வேளையிலே நாங்கள் அந்த டயக்னோசிஸ் செய்யற நேரத்திலே அது இருந்துட்டு தெரியாது. பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து கொண்டு போக அது கூடுதலாக எங்களுக்கு தெரியப்படலாம். அங்ஸைட்டி 40-60% பிள்ளைகள், ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு அங்ஸைட்டியும் கூட இருக்குது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். முக்கியமாக சோஷியல் அங்ஸைட்டி, அதாவது தெரியாத இடங்கள், தெரியாத ஆட்கள், கிணவேற்கு இடங்களுக்கு போனால் அவர்கள் மிகவும் அந்தரப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். அவருடைய நடைமுறை பாவனைகள், பிஹேவியர் மிகவும் ஒரு சிக்கலானதும் எக்கச்சக்கமானதாகவும் மாறலாம். அடுத்ததாக இந்த ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகள் ஒரு சூழ்நிலையை கேட்டதாக தங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் டிசிஷன்ஸை அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவதில்லை. எனவே அவர்கள் மிகவும் சில வேளையிலே ஒரு துடிதுடிப்பான பிள்ளைகளாகவும் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற பிள்ளைகளாகவும் செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு இம்பல்சிவா இமீடியட்டியா செய்யறதாகவும் அவர்களுக்கு அநேகமாக ADHD அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் ஒரு co-occurring கண்டிஷனாக இருக்கலாம். வேறு சில பிள்ளைகளுக்கு ஈட்டிங் டிசார்டர்ஸை வரலாம். அதாவது அவர்களுக்கு சில வேளையில சாப்பாட்டிலே ஒரு கரசனை இல்லாமல், ஒரு விருப்பம் இல்லாமல், அல்லது ஒரு குறிப்பிட்ட வகையான உணவை மட்டும் அவர்கள் விரும்பி சாப்பிட்றதுபடியாலே அவர்களுக்கு சத்து, வைட்டமின்ஸ், அயன் அதில் குறைபாடுகள் அடை பிரச்சனைகள் வரலாம். அதே போல சில பிள்ளைகள் அதிகமாக சாப்பிட முன்படுவார்கள் கூடுதல் அளவாக, அது மிகவும் குறைவான பெர்சன்டேஜான பிள்ளைகள், அவர்களுக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் வயது போக போக டீனேஜ் இயர்ஸ் அல்லது பிரைமரி ஸ்கூல் அவர்களுக்கு மூட் டிசார்டர்ஸ், அதாவது டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அத்தோடு 40-60% ஆஃப் த சில்ட்ரன் வித் ஆட்டிசம் ஒரு ஒரு டிகிரி ஆஃப் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அதாவது அவர்களுடைய மூளையினுடைய வளர்ச்சி முதிர்ச்சி கெப்பாசிட்டிலே ஒரு குறைவு இருக்கலாம். அவருக்கு சில ஏரியாஸிலே மிகவும் அதிகமான ஒரு ஆற்றல் இருக்கலாம், ஆனால் அவரேஜ அவர்கள் ஒரு 40-60% ஆஃப் தெம் வில் ஹேவ் சம் டிகிரி ஆஃப் டிலே. அடுத்ததாக சில வழியில் அவர்களுக்கு ஒரு சில காரியங்களை திருப்பி திருப்பி செய்யணும் என்ற ஒரு ஒரு குறைபாடு இருக்கலாம், ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். அத்தோடு வேற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லும் பொழுது 20-30% ஆஃப் த சில்ட்ரன் வித் ஆட்டிசம் எபிலெப்சி அல்லது சீஷர் இருக்கிறதாக இருக்கலாம். முக்கியமாக 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இது கூடுதலாக நடைபெறுகிற சந்தர்ப்பம் சான்சஸ் இருக்கிறது. அத்தோடு இந்த வருத்தம் இருக்கிற பிள்ளைகள் சில வேளையிலே அவர்களுக்கு அது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் ஃப்ரஜாலிக் சின்ட்ரோம் டவுன் சின்ட்ரோம் என்ற சில ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் கூடுதலாக இருக்கலாம். சில வேளையிலே இவர்களுக்கு நித்திரை ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் வெவ்வேறு வகையான ஸ்லீப் டிசார்டர்ஸ் இருக்கலாம். அத்தோடு ஸ்பீச் டிசார்டர் அதாவது ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பிரச்சனையை நாங்கள் மறந்து விடக்கூடாது, அது ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு கோஆக்கரிங் டிசார்டர் அவர்களுக்கு.
சரி, வெகு அரிதாக இந்த சம்பவங்களை பற்றி கேள்விப்படுகிறோம் டாக்டர். அதாவது ஒரு பிள்ளைக்கு ஓட்டிசம் இருப்பதாக டயக்னோஸ் பண்ணப்பட்டு ஆனால் சில வருடங்களின் பின்னர் அவ்வாறு இல்லை என்பதாக சொல்லப்படுகின்றமை தொடர்பில் நாங்கள் அரிதாக அறிந்திருக்கிறோம். இது வந்து உண்மையிலேயே இதற்கு சாத்தியம் இருக்கிறதா அல்லது அது மிஸ் டயக்னோஸ் பண்ணப்பட்டிருக்கலாமா?
As long as we are human, we can always make a mistake. அதாவது misdiagnosis is always a possibility. அதுவும் அந்த இந்த வகையான டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸை நாங்கள் டயக்னோஸ் பண்ணும் பொழுது 70% நாங்கள் இந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை குறித்து என்ன எங்களுக்கு கூறுகிறார் என்பதிலேயே நாங்கள் தங்கி இருக்கிறோம். அத்தோடு இந்த பிள்ளைகளை பராமரிக்கிறவர்கள் இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே பங்கு பெற்றுகிற ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவர்கள் கொடுக்கிற ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையிலேயும் தான் நாங்கள் அடுத்த படிகளை குறித்து டயக்னோசிஸ் நாங்கள் மேக் பண்றோம். எனவே அவர்கள் அதை எங்களுக்கு ஒரு தெளிவாக தராவிட்டால் மிஸ் டயக்னோசிஸ் பண்ண ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அத்தோடு நாங்கள் பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பார்க்கிறோம், அந்த நேரத்துக்குள்ளே சில குணாதிசயங்கள் காணப்படாவிட்டால் இந்த டயக்னோசிஸ் ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். அடுத்ததாக சில வேளையிலே இண்டிவிஜுவல் பயஸ், அதாவது நாங்கள் ஒவ்வொருவரும் சில கருத்துக்களை மிகவும் ஆழமாக நாங்கள் நம்புகிறோம், அதை தொடர்கிறோம், அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுகிறோம். சிலவேளை அதாலேயும் இந்த டயக்னோசிஸ் இந்த செவரிட்டியை நாங்கள் வந்துட்டு கூட்டி குறைச்சு நாங்கள் வந்துட்டு கிரேட் பண்ணலாம். ஏனென்றால் இது ஒரு ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ் இல்லை, இது ஒரு பயோசைக்கோ சோஷியல் டயக்னோசிஸாக இருக்கிறது. எனவே அதுக்கு அந்த குறிப்பிட்ட நம்பர் கொடுக்கறது ஒரு கஷ்டமான விஷயம். எனவே அந்த வெர்த்தம் இல்லையாண்டு பேர்ந்து சொல்லுவது த ட்ரூத் இஸ் ஆட்டிசம் இஸ் எ லைஃப் லாங் டயக்னோசிஸ். அவர்கள் அதுலேருந்து தப்பினாலும் பின்பு அவர்கள் அடல்ட்ஸாக ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதாவது ரிலேஷன்ஷிப்ஸ் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் இமோஷனல் ரெகுலேஷன் அப்படி அவர்களுக்கு வேறு வகையான பிரச்சனைகள் வரலாம். எனவே அந்த டயக்னோசிஸ் இல்லாமல் போறதுன்றது சாத்தியமில்லை, ஆனால் திருப்பிள்ளையாக இருக்கும் பொழுது காணப்பட்ட சில கோ சிம்டம்ஸ் வேறு வகையிலே பிரதிபலிக்கலாம் அவர்கள் வளர்ந்த பிறகு.
ஓட்டிசம் உள்ள பிள்ளைகளுக்கு ஆஸ்திரேலியாவில் என்னென்ன அரசு உதவிகள் கிடைக்கின்றன என்று சொல்லுங்கள் டாக்டர்.
ஆஸ்திரேலியாவிலே நாங்கள் மிகவும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், அதாவது எங்களுக்கு அநேக உதவிகளை அரசாங்கம் செய்கிறது. நான் உங்களுக்கு ஒரு கிளாசிஃபை பண்ணி சொல்றது என்றால் அரசு உதவிகள் 2 வகையிலே இருக்கிறது. முக்கியமாக 2017 தொடங்கி நேஷனல் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் நம்பர் 1 சர்வீஸ் ப்ரொவைடர் ஃபார் ஆட்டிசம். அதாவது இப்ப எல்லா வகையான உதவிகளையும் அரசாங்கம் இந்த ஒரு ஸ்கீமின் மூலமாகத்தான் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் கொடுக்கிறது. அடுத்ததாக நான் NDIS சர்வீசஸ் என்று இருக்கிறது, அது அந்த நேஷனல் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீமினால் இல்லாமல் அதற்கு அப்பாற்பட்டதாக, அதாவது உங்களோட கேர சென்ட்ரல் லிங்க்ல இருந்து கிடைக்கிறது அல்லது கம்யூனிட்டி சப்போர்ட் சர்வீசஸ்ல இருந்து கிடைக்கிறது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிடைக்கிறது, டிசபிலிட்டி பேரண்ட்ஸ் அசோசியேஷன் அண்டு வெவ்வேறு வகையான குரூப்ஸ் ஜாப் பள்ளிக்கூடம் முடிந்து வெளியிலே தொழில் வாய்ப்புகளை தேடுற பொழுது டிசபிலிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ் என்று இருக்கிறது. அந்த மாதிரி வெவ்வகையான சர்வீசஸை இந்த ஆஸ்திரேலியாவிலே நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கிறது. எனவே பெற்றோர் இந்த ஒரு அடிப்படை ஸ்ட்ரக்சரை மனதிலே வைத்திருக்க வேண்டும். கவர்மெண்ட் மூலமாக கிடைப்பதென்றால் NDIS தான் உங்களுக்கு ஆரம்ப பாயிண்ட். NDIS இந்த பாலிசி என்னென்றா கிரேடில் டு கிரேவ், அதாவது உங்களுடைய சிறு பிள்ளை வளர்ந்து டீனேஜர் ஆகி அடல்ட்டாக வந்து பேர்ந்து முதிர்ந்த ஒரு ஆளாய சமுதாயத்தில் இருக்கும் பொழுதும் இந்த என்டிஐஎஸின் மூலமாக அவர்களுக்கு உதவிகள் பெறக்கூடியதாக இருக்கும். அதே போல நான் என்டிஐஎஸ் சர்வீசஸும் லைஃப் லாங் சர்வீசஸும் இருக்கிறது. சில சர்வீசஸ் வயது போன பிறகுதான் தொடங்குறதாக இருக்கலாம். எனவே அந்த வகையில் நான் கவர்மெண்டல் சர்வீசஸ் இருக்கிறதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. சில பெற்றோருக்கு அவர்களுடைய வசிப்பிடங்கள் சூழ்நிலைகளுக்கு அந்த மாதிரியான சேவைகளும் உதவலாம். அது கனெக்ட் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஆட்டிசம் கனெக்ட் குரூப் அல்லது ரேசிங் சில்ட்ரன் அந்த மாதிரியான வெப்சைட்டுகளுக்கு போனால் அவர்கள் மூலமாக பெறக்கூடிய சில உதவிகளையும் அறியக்கூடியதாக இருக்கிறது.
இது பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற உதவிகள் பற்றி பார்த்தோம் டாக்டர். உண்மையிலேயே இந்த ஆட்டிசம் உள்ள பிள்ளைகளின் பெற்றோர் மிகுந்த மன அழுத்தங்களுக்கு உள்ளாவது வழக்கம் இல்லையா? இவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் இங்கு கிடைக்கின்றன? அதே போன்று தமிழ் பெற்றோர் என்று எடுக்கின்ற போது அவர்களுக்கு உதவுகின்ற தமிழ் குழுக்கள், தமிழ் உதவி குழுக்கள் ஏதேனும் இருக்கின்றனவா?
இதுல ரெண்டு கேள்விகள் இருக்கிறது நீங்க கேட்டதிலே. முதலாவது பெற்றோருடைய அழுத்தங்கள், அதாவது பெற்றோர் சகோதரர்களுடைய அழுத்தங்களுக்கு என்ன உதவுகிறது என்று சொல்லி, அதாவது ஒரு தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு பெரிய உதவிகள் இருக்குதுன்னு நான் நம்பவில்லை. ஆனால் அரசாங்கம் மென்டல் ஹெல்த் கேர் பிளான் என்று இருக்கிறது, அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய மனதில் இருக்க தாக்கங்கள், அவர்கள் அதை குறித்து விகாரப்படுற விஷயங்களை இந்த சைக்காலஜிஸ்ட் அல்லது பிஹேவியர் தெரப்பிஸ்டோட மென்டல் ஹெல்த் கேர் பிளான் ரெஃபரல் ஒன்றை அவர்களுடைய ஃபேமிலி டாக்டரிடமோ அல்லது ஸ்பெஷலிஸ்டிடமோ இருந்து பெற்று ஒரு வருடத்துக்கு 12 செஷன்ஸை அவர்கள் மெடிக்கேர் சப்சிடி, அதாவது அவர்களுடைய உதவியோடு பெறக்கூடியதாக இருக்கிறது. அதோடு ஆட்டிசம் சப்போர்ட் குரூப்ஸ் என்று சிலதில் இருக்கிறது, அவர்களுடைய கருத்தரங்கள், அவர்களுடைய கூட்டங்கள், அவர்கள் பங்கு பெற்று சில குறிப்பான பிரச்சனைகள் மூலமாக அவர்கள் மிகவும் தாக்கப்பட்டிருந்தால் பெற்றோர் அதுகளை எவ்வாறு மேற்கொள்வது என்று அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்ன மாதிரியான தமிழ் உதவி குழுக்களை இதை இயங்குனா இந்த இடத்திலே நாங்கள் மிகவும் பின்வாங்கியவர்களாக இருக்கிறோம். ஆஸ்திரேலியாவிலே, கனடா போன்ற இடங்களிலே அங்கே ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸும் பெற்றோரும் சேர்ந்து மிகவும் ஆர்வமாக பல உதவி குழுக்களை ஏற்படுத்தி இயக்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எந்த அறிவு கட்ட ஆஸ்திரேலியாவிலே அப்படி ஒரு குழு இருக்குதுன்னு நான் நம்பவில்லை, ஆனால் இது ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது. இதை எவ்வாறு செய்யலாம் என்று நேயர்கள் கருத்துகள் இருந்தால் நாங்கள் அதை குறித்து சிந்திக்கலாம். அத்தோடு இங்கே இந்த என்டிஐஎஸ் சிஸ்டம் வந்த பிறகு இதை குறித்து இருந்த ஆர்வம் மிகவும் குறைந்து கொண்டு செல்கிறது. ஏனென்றால் என்டிஐஎஸ் ஆப்ரேட் பண்ற முறையிலே ஒரு குழுவாக செயல்பட வேண்டிய சில காரணங்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ரேணுக்கா, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு தேவை தமிழ் மக்களுக்கு தேவை இந்த நாட்டிலே. எனவே அதிலே ஆர்வம் இருந்தால் அதை குறித்து நாங்கள் மேலும் சிந்தித்து செயல்படக்கூடியதாக இருக்கும். இதை இந்த ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் ஏற்கனவே அதிலே ஈடுபட்டிருந்தால் அந்த செய்தியையும் பகிர்ந்து கொள்ளலாம். அது எல்லோருமே சேர்ந்து என்ன முன்னேறலாம் என்றால் நாங்கள் அதை குறித்து உலகத்தின் மறுபகுதியில் இருக்கிற தமிழ் உதவி குழுக்களோட சேர்ந்து சில காரியங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது.
சரி, மிக்க நன்றி டாக்டர் மித்ரன். பல கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி.
நன்றி ரேணுக்கா, இந்த சந்தர்ப்பத்தை இந்த கலந்துரையாடலை எனக்கு ஏற்படுத்தி தந்ததற்கு நன்றி.